ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕಪಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರಿಹೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ರಾಮಾನುಜ ದಯಾಪಾತ್ರಂ ಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯ ಭೂಷಣಂ ಶ್ರೀಮತ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತ ದೇಶಿಗಂ ಸೀರೊಂದೃದೂಪುಲ್ ತ್ರಿವೇಂಗಡಮುಡಯಾನ್ ಪಾರೊಂದ್ರೊನ್ನ ಪಳಮೊಳಿಹುಳ್ ಓರೊಂದ್ರತಾನೇ ಅಮಯಾದೋ ತಾರಣಿಯಲ್ ವಾಳ್ವಾರ್ಕ್ಕು ವಾನೇರಪ್ಪೋಮಳವಂ ವಾಳ್ವು சடைமுடியன் சதுமுகனென்று இவர் முதலாம் தரமெல்லாம் அடையவினை பயனாகி அழிந்து விழும் படிகண்டு கடிமலராள் பிரியாத கட்சி நகர் அத்திகிரி இடமுடைய அருளாளர் இணையடிகள் அடைந்தேனே. இன்னைக்கு இரண்டாவது பாசுரம். நேற்றுக்கு பத்தி முதலாம் அவற்றில் பரியனுக்கு கூடாமன்ற முதல் பாசுரத்தை அனுபவிச்சோம். அந்த முதல் பாசுரத்துடைய சாரம் என்னன்னா, தி எசன்ஸ் ஆஃப் தட் ஒன், பக்தி போன்ற உபாயங்கள் எனக்கு பலன் தரவில்லை. பல திசைகளிலும் கஷ்டப்பட்டு தேடின காக்காசுரனை போல. மகா அபராதியான அவனை, மகா பாவம் பண்ண அவனை மன்னித்து அவனுக்கு நீ அருள் செஞ்சாய். வழி தெரியாமல் தவிக்கிற எனக்கு நீ ஏன் பண்ண மாட்டாயா அப்படின்னு அத்திகிரி பெருமாளே, உன்னுடைய பாதங்களை வந்து நான் அடைந்தேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் முதல் பாசுரத்தில் சாதிச்சார். முக்கியமா அந்த பாசுரத்தில் என்ன சொல்றனா, ஆகிஞ்சன்யத்தை சொன்னார். ஆகிஞ்சன்யங்கிறது தன்னால இயலாத நிலைமையை பகவானிடத்தில் எடுத்து சொல்லி கண்ணீர் வடிக்கிறத, அது பேர் தான் ஆகிஞ்சன்யம். அது சொல்லச்ச காக்காசுரன் விருத்தாந்தத்தை சொல்லி அவனுக்கே நீ அருள் செய்தாயே, எனக்கு செய்ய மாட்டாயா அப்படின்னு கேட்டார். இந்த சுவாமி ஆள வந்தாரும் இந்த கருத்தையே ஸ்தோத்திரத்தில் காட்டியிருக்கார். ரகுவரயத பூஸ்துவம் தாதிருசோ வாயசஸ்ய பிரணதயிரி தயாளுர் யச்ச சைத்யஸ்ய கிருஷ்ணாம் பிரதிபவம் அபராதுர் முக்த சாயுஜதோ பூஹு வதகிம பதமாக ஸ்தசதேஸ்தி க்ஷமாயாம். அளவந்தார் என்ன சொல்றனா, ரகுவம்சத்துல உதிச்ச மகாவீரனாகிய ராமனே, மகாபாபியான காக்காசுரன் விஷயத்துல நீ இரக்கம் காட்டி சரணாகத வத்சலன் என்பதை நிரூபிச்ச, அப்படிப்பட்ட உன்னுடைய பொறுமை இருக்க அதை தாண்டக்கூடிய பாவம் இதான் இருக்கா அப்படின்னு கேட்டார். அதே மாதிரி அளவந்தார போலவே இந்த காக்காசுரன் விருத்தாந்தத்தை சொல்லி சுவாமி தேசிகனும் பகவானுடைய திருவுருளை வேண்டி நிற்கிறார் இந்த முதல் பாசுரத்தில். இன்னைக்கு இரண்டாவது பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய பொழிப்புரை வாக்கியார்த்தத்தை முதலில் பார்க்கலாம், அதுக்கப்புறம் உள்கருத்து என்னங்கிறத நிதானமா அனுபவிக்கலாம். சடைமுடியன், சடைமுடியனா சடையான முடி கொண்ட சிவபிரான். சதுமுகன் என்று, சதுர்முகன், சதுர்முகன்னா நான்கு முகங்களை கொண்ட பிரம்மன். பிரம்மாவை சொல்லிச்சு இந்த இடத்துல சதுர்முகன் அப்படின்ற மாதிரி சொல்றார். இவர் முதலாம் தரமெல்லாம், இவர்களை கொண்ட எல்லா பெருமைகளும், இவர்களுடைய தரத்தில் இவர்களுடைய ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய எல்லா தேவர்களும் அப்படின்னு அர்த்தம். வினைப்பயனாகி, இவர் முதலாம் தரமெல்லாம் வினைப்பயனாகி, இவர்களை முதலாக கொண்ட எல்லா தேவர்களும் கர்மபலனால் ஆகி அழிந்து விழும் படிகண்டு, அழிந்து போன்ற நிலைமையை உணர்ந்து அப்படிங்கிறார். கடிமலரால் பிரியாத கச்சி நகர் அத்திகிரி, வாசனை உள்ள மலரில் இருக்கக்கூடியதான பிராட்டி, தாமரை மலரில் எழுந்தொழிலிருக்கும் அந்த லக்ஷ்மி, அவளை எப்போது மகளாதிருக்கக்கூடியதான காஞ்சிபுரத்தில் அஸ்திகிரி என்ற மலையில் இருக்கக்கூடியதான இடமுடைய அருளாளர், அந்த அஸ்திகிரியை தனக்கே வாசஸ்தலமாக கொண்டுள்ள பேரருளாளன் என்ற பகவானே, இணையடிகள் அடைந்தேனே, உம்முடைய இரண்டு திருவடிகளையும் நான் சரணாக அடைகின்றேன் அப்படின்னர். இதுதான் மேலோட இருக்கிற வாக்கியங்களுக்கு அர்த்தம். உள்ள பகச்ச சடைமுடியன் அப்படின்னா ஜடதாரின்னு பேரு, சடைமுடியா. ஜெனரலா சடதா ஜடதாரின்னு சொன்னா கூட இங்கே அழிக்கும் கடவுளான சங்கரனை சொல்கிறார்கள். சம்ஹார கடவுள்னு சொல்றாம அரண், சிவன், ருத்ரன் இவனெல்லாம் பேர்கள். அவன் சடைமுடியை கொண்டவன், அவனை சொல்வதற்காக சடைமுடியன்ற பெயரை சொன்னான். சதுர்முகன், சதுர்முகன் சமஸ்கிருத சதுர்னா நாலுன்னு அர்த்தம், நான்கு முகங்களை உடைய பிரம்மா. சிருஷ்டி காரியத்தை பண்ணக்கூடியதான கடவுள் பிரம்மா. முதல்ல சொன்னது சம்ஹார காரியத்தை பண்ணக்கூடியதான அரண் சிவனை பத்தி சொன்னான். இப்ப சிருஷ்டி பண்ணக்கூடியதான பிரம்மாவை பத்தி சொல்றான். இதெல்லாம் நேர்ல பேர் சொல்லாம பலவிதமா சொல்ற, இன்டெரக்டா. துளசி மாலையை அணிந்தவன், சங்கு சக்கரங்களை ஏந்தியவன் அப்படின்னா அது ஸ்ரீமன் நாராயணனே சொல்லும். அத போல இந்த இடத்துல சடைமுடியன்கிறது சிவனை சொல்றது, சதுர்முகன்கிறது பிரம்மாவை சொல்றது. இவர் முதலாம் இந்த பிரம்மா சிவன் போன்ற மீதி எல்லாரும், மீதி எல்லாருன்னா யாரு, அதாவது இந்திரன், வருணன், வாயு, அக்னி, யமன் போன்ற தேவதைகள் இருக்காங்களா தேவர்கள், அவர்களை சொல்றார். இவர் போன்ற முதல்ல சொன்னது சிவன், அடுத்தது பிரம்மன், இவரை போன்று மீதி இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் அப்படின்னார். இந்த இடத்துல முதலாம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கார். ஏற்கனவே முதல் பாசுரத்தில் பார்த்தோம், அங்க என்ன பார்த்தோம், பத்தி முதலாம் அவற்றில் அப்படின்னு பார்த்தோம். அங்கு பக்தியை சொன்னான், அந்த பக்தினால பலன் இல்லைனர் முதலாம்னு சொன்னார். அதனால அதை சேர்ந்து அனைத்தாலும் பலன் இல்லை, அதாவது பக்தியினால பலன் இல்லை. பக்தி போன்ற கர்ம ஞான யோகங்கள் இல்ல, அவையெல்லாம் பிரயோஜனம் இல்லாம போச்சு அப்படிங்கிறார். அத போல இங்க சிவன் பிரம்மா இவர்களை சொல்லி அவர்கள் ரெண்டு பேராலும் பிரயோஜனம் இல்லை, அவர்களால் மட்டும் பலன் இல்லாம போல அவர்களை சேர்ந்த கூட்டங்கள் இருக்க தேவர்கள் கூட்டம் அவற்றாலும் பிரயோஜனம் இல்லை. அங்க பக்தி முதலாம் சொல்லி பிரயோஜனம் இல்லைனர், இங்கே சிவன் பிரம்மாவை சொல்லி பிரயோஜனம் இல்லைனர். பக்தி முதலாம் சொல்லச்ச பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். எதற்கு அவர் இது பிரயோஜனம் இல்லை, இந்த பக்தி ஞானம் கர்மம்னு கேட்டா மோட்சத்தை அளிப்பதற்கு பிரயோஜனம் இல்லை. எல்லா ஜனங்களும் அதை ஃபாலோ பண்ணணும், பின்பற்றக்கூடிய அனுஷ்டிக்கக்கூடிய மோக்ஷாபாயம்னா அது இல்லை. யாராவது வேகமாக மோட்சம் விரைவாக வேணும் மோட்சம் கேட்டானா அவர்களுக்கு அது பிரயோஜனம் இல்லை. பொறுமை இல்லாதவர்களுக்கு அது பிரயோஜனம் இல்லை. எது பிரயோஜனம்னா கர்ம ஞான பக்தி யோகங்கள்லாம் செய்ய சக்தி இல்லாதவர்கள், அதற்கு பொறுமை இல்லாதவர்கள், மோட்சத்தை எல்லோருக்கும் வேண்டும் என்று அனுசந்திக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் பார்க்கச்ச அந்த பக்தி கர்ம ஞான யோகங்கள் பிரயோஜனம் இல்லை. அங்க பக்தி போன்றவை பலன் தரவில்லை, they did not yield fruit. அதபோல இங்க சிவன் பிரம்மன் தேவர்களால் பிரயோஜனம் இல்லை அப்படின்னா எதற்கு பிரயோஜனம் இல்லை, அதேதான் நான் வேண்டுகிற பலனை தருவதற்கு பிரயோஜனம் இல்லை, அதாவது மோட்சத்தை அளிக்கும் திறமை அவர்களுக்கு இல்லை. The capacity to avoid the moksha, they don't have it. நமக்கு வேண்டியது என்ன, சம்சார கடல் இருந்து விடுதலை, லிபரேஷன் ஃப்ரம் தி பாண்டேஜ். நம்ம மோட்சத்தை போய் கேட்கிறோம், அது யாரிடம் கேட்பா, யாருக்கு கொடுக்கறதுக்கு திறமை இருக்கோ அவன்கிட்ட போய் கேட்கணும். அது திறமை இல்லாதவன்ட்டு கேட்டா என்ன லாபம், அதான் சிவன் பிரம்மா அவர்களும் அவர்களுக்கெல்லாம் திறமை இல்லை அப்படின்னார். ஏன்னா மோட்சத்தை அளிக்கக்கூடிய அதிகாரம்ங்கிறது எம்பெருமான் ஒருவனுக்கு, மீதி எல்லாருக்கும் அதுல ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. சரி, ஏன் அவர்கள் திறமையற்றவர்கள் அப்படின்னு கேட்டனா அடுத்ததாக சொல்றார், தரமெல்லாம். தரமெல்லாம்னா அதை போன்ற பதவிகள் எல்லாம், தரம்னா ஸ்டேட்டஸ் ரேங்க். சிவன் பிரம்மா இந்திரன் எல்லாம் சொல்றமே இதெல்லாம் பொசிஷன் ஒன்லி, பதவிகள் தான். தே ஆர் மியர் பொசிஷன்ஸ், யூ ஷுட் நாட் கன்ஃபியூஸ் வித் தி பர்சன்ஸ். பொசிஷன் இஸ் டிஃபரெண்ட் from the person. இந்த ஊர்ல பிரசிடன்ட் சொல்றோம், கவர்னர் சொல்றோம், இதெல்லாம் போஸ்ட் தான். டுடே இன்னைக்கு வந்து புஷ் பிரசிடண்டா இருக்கலாம், நாலு வருஷம் கழிச்சு somebody else will be there. So when you say Bush, it is a person. When you say a president, it is a post. Those two are different. அதே மாதிரி சிவன் பிரம்மான் இதெல்லாம் சொல்றத இதெல்லாம் பொசிஷன் தான். இந்திரன் சொல்றது ஒரு பொசிஷன், பிரம்மாங்கிறது பொசிஷன் அவனுக்கு. ஏன்னா அந்த பொசிஷன் தாண்டினவனே ஆனவனே அவக்கீழே இறங்க வேண்டிதான். வானவதம்மை ஆளும் அவனும் நான் முகனும் சடைமுடி அண்ணலும் செம்மையால் அவன் பாத பங்கயம் சிந்தித்தே திரிவரே. வானவர்களை அழக்கூடியதான இந்திரன் என்ன, நான்முகனாகிய பிரம்மா என்ன, சடைமுடியனாக இருக்கக்கூடிய சிவன் என்ன, அவள்ல என்ன பண்ணுவா, பெருமானுடைய பாதத்தை வணங்கி அவருடைய பெருமையை சிந்தித்து தங்களுடைய வாழ்க்கை வாழ்நாளை கடத்துவார்கள் அப்படின்னார் ஆழ்வார்த்தர். இன்னொரு இடத்துல சொல்லிச்ச, வானவர் தங்கள் கோனும் மலர் மிசை அயனும் நாளும் தேமலர் தூவி ஏத்தும் சேவடி செங்கண் மாலை. இதே கருத்துதான் திருமங்கை ஆழ்வார் திருக்குறுந்தாண்டகத்தை முடிக்கும் போது இதைதான் சொல்றார். அந்த தேவர்களும் பிரம்மனும் சிவனும் எம்பெருமானையே பூஜித்து அந்த எம்பெருமானுக்கே அர்ச்சனை செய்து அவன் திருவடிகளிலே நிற்கின்றனர் அப்படின்னார். ஏன்னா இந்த பிரம்ம ருத்ராதி பதவிகள்லாம் ஒரு குறித்த காலம் மட்டும்தான் இருக்கும், இது நிரந்தரம் அல்ல. அதாவது இட்ஸ் நாட் பர்மனன்ட். பொசிஷன் ஆஸ் பிரம்மா ஆர் சிவா இஸ் ஒன்லி ஃபார் எ லிமிடெட் டைம். தே ஆல் ஹாவ் எ டைம் ஸ்டாம்ப். தேர் இஸ் அன் எக்ஸ்பைரி டேட் கம்ஸ் அலாங் வித் தட் ஒன். இப்ப கடையில சாமான் வாங்கினா அதுல எக்ஸ்பைரி டேட் ஒன்று கொடுக்கறானே, அதுக்கப்புறம் அது பிரயோஜனம் இல்ல, தூக்கிய வேண்டியதுதான். அத போலதான் இந்த பொசிஷனு. இது அடுத்த வரையில விளக்குறா இந்த எக்ஸ்பைரி டேட் என்னங்கறத பத்தி. அடையவினை பயனாகி அழிந்து விடும் படிகண்டு. ரொம்ப அழகாக சொல்றாரு இந்த இடத்துல. பிரம்மா சிவன் முதலியோர்களுக்கும் கர்மவினை உண்டு, அவர்களும் நம்மை போல கர்மங்களுக்கு ஏற்ப அனுபவிக்கிறார்கள். புண்ணியம் நிறைய செய்யறான் பிரம்மாவாரம், ஆனால் அந்த புண்ணியம் இஸ் ஒன்லி ஃபார் எ லிமிடெட் ரிசோர்ஸ், ஒன்லி ஃபார் எ லிமிடெட் டைம். அது தீர்ந்த உடனே பதை விட்டு கீழே இறங்க வேண்டியதான். இந்த நிலையைதான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல மாதிரி பிரசிடென்ட் 4 வருஷம் இருக்கார், 4 வருஷம் ஆனப்பறம் கீழே இறங்க வேண்டியதுதான். டிபெண்ட்ஸ் ஆன் வாட் ஈ டஸ் இன் தோஸ் 4 இயர்ஸ் இஸ் கெட் ரீஎலக்டட் ஆர் நாட். அதே மாதிரி இந்த பிரம்மா சிவன்லாம் தன்னுடைய பொசிஷன்ல என்ன பண்றானோ அதுக்கு தகுந்த மாதிரி, நமக்கும் அதே மாதிரி தானே இந்த பிறவில என்ன பண்றோம், புண்ணிய பாவங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த பிறவி அதுக்கு அடுத்த பிறவி எப்படி நமக்கு கர்மவினை இருக்கோ அதே மாதிரிதான் அந்த பிரம்மாவுக்கும், அதே மாதிரிதான் இந்திரனுக்கும், அதே மாதிரிதான் இந்த ருத்ரனுக்கும் அப்படிங்கிறா. ஆனா இந்த மகா பிரளயம் வருத, அந்த பிரளயம் வரிச்ச நாராயண முத்தன் மட்டும்தான் இருக்கான். ஜெகத் காரணகன் யாரு, எவன் ஆதி அப்படின்னு பார்க்கும்போது அதுல சொல்றது வேதங்கள் எல்லாம் சிருஷ்டி எல்லாத்தையும் தன்னுடைய வேதத்துல அடக்கி வச்சு ரட்சிக்கிறான். பிறகு தானே அதுல வெளியில கொண்டு வந்து அந்த உலகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறான். இப்படிதான் விஷ்ணு புராணம் சொல்றது. அத நம்மாழ்வார் ரொம்ப அழகா திருவாய்மொழியில காமிக்கிறார். அவனே அகல் ஞானம் படைத்திடந்தான், அவனே அது உண்டு உமிழ்ந்தான் அளந்தான், அவனே அவனும் 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 அவனே மற்றுமெல்லாம் அறிந்தனமே. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கூடிய கருத்துக்களை எல்லாம் பேதம் தமிழ் செய்த மகாரணாகிய நம்மாழ்வார் ரொம்ப அழகாக காண்பிக்கிறார். பகவான் சிவன் நாராயணனா இருக்கக்கூடியவன் பிரபஞ்சத்தை எல்லாம் அழிக்கிறான், பிறகு அவனே சிருஷ்டி செய்கிறான். ஆழ்வார் என்ன சொல்றார், இந்த அழிக்கிறதுங்கிறத உண்பதாக சொன்னார், சாப்பிடறதா சொன்னார், மறுபடியும் சிருஷ்டி செய்யறத உமிழ்வதாக சொன்னார், வெளியில கொண்டு வரதா சொன்னார். இந்த பிரம்மா சிவன் இந்திரன் இவர்களுக்கெல்லாம் அந்தராத்மாவாக இருக்கக்கூடியவன் யார், அவர்கள் உள்நடந்து நடத்தக்கூடியவன் யார் அப்படின்னு கேட்டா அந்த எம்பெருமான் சிவன் நாராயணனே. அது சொல்லச்ச அவனே அவனும் 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 அவனே அவனும் 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 அப்படின்னர். அவன் யாரு, பிரம்மா. அவன் யாரு, சிவன். அவன் யாரு, இந்திரன். இவர்களும் அவனே அப்படின்னா அந்த ஸ்ரீமன் நாராயணனே. பிரம்மானா ஸ்ரீமன் நாராயணன், சிவன்னா ஸ்ரீமன் நாராயணன், இந்திரனா ஸ்ரீமன் நாராயணன். இதெல்லாம் வேதத்துல சொல்லியிருக்கக்கூடிய அர்த்தத்தை எல்லாம் எடுத்து அப்படியே சுவாமி நம்மாழ்வார் தமிழே சாதிச்சிருக்கார். இந்த எம்பெருமான் அவர்களுடைய உள்ள அந்தராத்மாவா நின்று நடத்துகிறான் இதனுடைய பொருள். அந்த திருமால் தான் இவர்களுக்கெல்லாம் காரணபூதன், அவன்தான் எல்லாருக்கும் சுவாமி. உண்டு உமிண்ட எச்சில் தேவரல்லாதார் தாமுளரே. பெருமாள் வண்டு சாப்பிட்டு திருப்பி வெளியிலே கொண்டு வந்த எச்சலாக விழுந்ததாக இந்த சிருஷ்டியான அந்த பூமி இருக்க, அது இல்லாத ஒரு பொருளும் உண்டு அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். பகவான் உண்டு உமிழ்ந்ததான் இந்த பிரபஞ்சம், அதுல எல்லா தேவர்களும் இடக்கின்றனர். இதைத்தான் வேதத்துல உபநிஷத்துல சொல்லச்சே, ஏகோ ஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மா ந ஈசானஹா அப்படி இருக்கு. பிரளய காலத்துல வந்து பிரம்மாவும் இல்லை சிவனும் இல்லை, அந்த ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தன் மட்டும்தான் இருந்தான் அப்படிங்கிறது உபநிஷத்து. அதனால அந்த நாராயணனே பூஜை செய்யுங்கள் அப்படின்னார் குலசேகர ஆழ்வார். நமாமி நாராயண பாத பங்கஜம் கரோமி நாராயண பூஜனம் சதா வதாமி நாராயண நாம நிர்மலம் ஸ்மராமி நாராயண தத்துவம் அவ்வயம். முகுந்த மாலையில சதிக்கிறார். நாராயண தத்துவம் அவ்வயம் அப்படின்றார். அந்த நாராயணன் என்னும் உண்மை பொருள் அழிவற்றது, அழியாத பொருள் அந்த நாராயணன். ஏன்னா இப்ப ஏற்கனவே சொன்ன இந்த வேதத்துல சொன்ன மாதிரி, உபநிஷத்துல சொன்ன மாதிரி, பிரபஞ்சம் வந்து மகாப்பிரளயம் வரும்போது அவ்வளவு அழிஞ்சு போச்சு, எம்பெருமான் ஒருத்தன் தான் இருந்தான். அதனால இந்த நாராயண தத்துவம் சொல்ற உண்மையான பொருள் இருக்க அது அழிவற்றது, அந்த நாராயணே வணங்கு, அந்த நாராயணே சொல்லு அப்படின்னார் குலசேகர ஆழ்வார். சிவன் பிரம்மா இந்திரன் போனெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, அவாளும் ஜீவாத்மாக்களே. இந்த தத்துவம் சொல்லச்ச, இந்த முமுட்சுக்கள்ல மோட்சத்துக்கு போனோம்னா முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது தத்துவம். இந்த தத்துவம்னு சொல்லச்ச சித் அச்சித் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றோம். சித்துனா அறிவுள்ள பொருள், அஜித்தினா அறிவில்லாத பொருள் ஜெகமானது. ஈஸ்வரனா ஸ்ரீமன் நாராயணன் ஒத்தன்தான். ஸ்ரீமன் நாராயணன் ஈஸ்வரன் மீதி இருக்கக்கூடியதான எல்லா ஆத்மாக்களும் சித். அதே மாதிரி இந்த இடத்துல சொல்லச்ச சிவன் சேதனன், பிரம்மா சேதனன், இந்திரன் சேதனன், இவாளா நம்மள மாறி. ஏன்னா நம்ம மாதிரி அவாளும் கர்ம வினைகள், என்னென்ன காரியம் செய்யறாளோ அதுக்கு தகுந்தான பலன் பகவான் தரான். அப்படி இருக்கச்ச அந்த தேவதை காலில் போய் விழுந்து எதுக்கு போய் நம்ம யாச்சிக்கணும்? அவர்களை போய் வணங்குறதுனால, அவளை போய் பூஜிக்கிறதுனால நமக்கு என்ன பலன்? நாம வணங்குற ஒருத்தனுக்கு அவனுக்கு பவர் இருந்தாதான் அவன்கிட்ட நாம போகணும். இது எப்படி இருக்குன்னா, கோர்ட்ல போறேன் கேஸுக்கு, வாசல்ல செக்யூரிட்டி கார்டு நிக்கிறான், அந்த செக்யூரிட்டியை பார்த்து சலாம் பண்ணிட்டு, சார் சார் எப்படியாவது என் கேஸ் டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படிங்கிறான். வாசல் இருக்கிற செக்யூரிட்டி கார்டால என்ன பண்ண முடியும்? அவனும் ஒன்ன மாதிரி சேலரிட் எம்ப்ளாயி தானே, அவன் என்ன பண்ண முடியும்? ஜட்ஜிட்ட தான் பவர் இருக்கு, அந்த ஜட்ஜிட்ட தான் போய் கேட்கணும். அதை விட்டு வாசல் இருக்க வேலைக்கான போய் கேட்டா எப்படி இருக்கும்? அத மாதிரிதான் இதர தேவதைகளை கேட்கறது. அதுபோலதான் இந்த பிரம்மன் சிவன் எல்லாரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஸ்ரீமன் நாராயணனுக்கு வேலை செய்பவர்கள், எல்லாரும் அவனால் அட்டி படைக்கப்படுபவர்கள், எல்லாருக்கும் அந்தராத்மாவாய் உள்ள இருக்கக்கூடியவன் அந்த நாராயணன். இவர்களுக்கெல்லாம் அந்த பிரம்மா சிவனுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அதிகாரம் ஓரளவுக்கு தான், அதுவும் எம்பெருமான் கொடுத்த அளவுதான் என்பதை கற்றார் இந்த இடத்துல தேசிகன். பேச நின்ற சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் பிறர்க்கும் நாயகனவனே கபால நன்மோக்கத்து கண்டுகொள்வீர். மகா திருவாய்மொழியில காண்பிக்கிறார், எல்லா தெய்வங்களுக்கும் நாயகன் யாரா அப்படின்னா அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான். இது எங்க பார்த்து தெரிஞ்சுக்கலன்னா, அந்த கபால மோட்சம்னு அந்த கபாலம் கையில தெரிவிச்சுன்னு தெரிஞ்சான சிவன், அவனுக்கு மோட்சத்தை யாரா, அவனுடைய சாபத்தை யாரா விளக்கினான்னு கேட்டா அந்த ஸ்ரீமன் நாராயணன். அதை போய் பிடிச்சு பாரு, அப்ப தெரியும் யார் நாயகன் அப்படின்னு அப்படின்னார் குலசேகர ஆழ்வார். இதே திருப்பி இன்னொரு இடத்துல சொல்றார், தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே யாவரும் வந்து அடிவணங்க அரங்கநயர் துயின்றவனே காவிரி நல் நதி பாயும் கணபுரத்து என் கருமணியே ஏவரி வெஞ்சிலை வலவா ராகவனே தாலேலோ. ராமருக்கு வந்து தாலாட்டு பாடுறார். அது தாலாட்டு பாடச்ச ரங்கநாதன் பத்தி சொல்றார், தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே யாவரும் வந்து அடி வணங்க, ஒருத்தன் பாக்கி இல்ல, அவ்வளவு பேரும் உன்னுடைய திருவடியில வந்து வணங்குறார் அப்படின்னு பெருமாள் திருமொழியில காண்பிக்கிறார். அவன்தான் ஜெகத்காரணத்துவன், அவன்தான் சர்வஸ்வாமி அப்படிங்கறத, மற்ற தேவர்களெல்லாம் அவனை வணங்கினார் அப்படின்னார். இந்த இடத்துல முதல் பாசுரத்துல அகிஞ்சன்யத்தை பார்த்தோம், தம்மால இயலாத நிலைமை. இந்த இடத்துல அனன்யகதித்துவத்தை சொல்றார். அதாவது மீறி யாராலையும் பலன் இல்லைங்கிறது இத்தனை நேரம் சொன்னிட்டு வந்தார். ஏன்னா மோட்சத்தை வேணும்னு நம்ம யாஜிக்கிறோம், அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் நாராயணன் தாங்கிற நேத்திக்கு சொன்ன அதே எக்ஸாம்பிளை இங்க எடுத்து பார்க்கலாம். ரெண்டு பேர் இருக்காங்க, ராமன் கிருஷ்ணன். ரெண்டு பேருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் டிசீஸ் வச்சுக்கலாம். இல்ல நியூயார்க்ல பெரிய டாக்டர் இருக்கார், போய் பாருங்க அப்படின்னா. சோ இந்த ராமன் போய் பார்த்தான் டாக்டரை. டாக்டரை பார்த்தோன்னே பேஷண்டா எடுத்துக்கிறேன் அப்படின்னா, சரி இதுக்கு இவ்வளவு பணம் ஆகுனர். அது என்ன ப்ராப்ளி, திங்க் அபவுட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். சோ மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கேட்டார். அவன்கிட்ட கையில பணம் இருந்தது, உடனே கொடுத்தான். கொடுத்தோடனே அவன பேஷண்டா எடுத்துட்டார். இந்த கிருஷ்ணன் போனா அவன்கிட்ட பணமே இல்லை. எப்படியாவது என்னை காப்பாத்து டாக்டர், என் குடும்பம் எல்லாம் நடுத்தரில் வந்து நிற்கும், ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டான். ஏன்பா உங்கள்கிட்ட பணமே இல்லைங்கிறே ஆகிஞ்சன்யம் கேட்டார். சரி உடனே அவர் சொன்னார், இங்கே ஏன்பா வந்த, வேற எங்கேயானு போகக்கூடாது, வேற எந்த ஹாஸ்பிட்டலையான ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கெங்கான்னு போகக்கூடாது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொன்னான், நான் வேற யார்கிட்ட போறது, இந்த நோய்க்கு மருந்து தெரிஞ்சவன் நீங்க ஒருத்தர் தான், இந்த நோயை கியூர் பண்ணக்கூடிய நீ தான், இந்த டிசீஸ கிளியர் பண்ணக்கூடிய நீங்க தான். அப்படி இருக்க மீதி ஆட்ட போய் எனக்கு என்ன பிரயோஜனம், அதனால நான் போல உங்களிடம் காட்டுறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல, ஆனா நீங்க தான் அதை கியூர் பண்ண முடியும், அதனால எப்படியாவது பெரிய மனசு வச்சு என்ன எடுத்துக்கணும், எப்படி பணம் கொடுத்தா அவளை எப்படி ட்ரீட் பண்ணுவீங்களோ அத போல நீங்க பண்ணணும் அப்படின்னு அவன் காலை கட்டி அழறாவும். அது உடனே டாக்டர், சரி போனா போது போ, எத்தனையோ பேஷண்ட்டுக்கு பாக்குறேன், பணம் வந்துடும் உனக்கு கொடுக்கறேன் போ அப்படின்னு வேற வழி இல்லன்னு அவன் எடுத்துக்கிறார். இந்த ரெண்டு கேஸ்ல பாக்கச்ச, ராமன் கேஸ்ல பாக்கச்ச, அவன் பணம் கொடுத்தான், அந்த பணம் தான் உபாயம், அது கர்ம ஞான பக்தி யோகங்கள் போல. டாக்டர் ஃபீஸ் செவரல் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், அது மாதிரி கர்ம ஞான பக்தி யோகங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணணும், அது மாதிரி எவ்வளவு பேரால இது மாதிரி பணம் கொடுக்க முடியும், அந்த மாதிரி உபாயங்கள் எவ்வளவு பேரால செய்ய முடியும். அதனால டாக்டருக்கு ராமனுக்கு மருந்து கொடுத்தார் உடம்பு குடமாறதுக்கு, அதுதான் மோட்சம் என்னும் மருந்து. கிருஷ்ணனுக்கும் அதே மாதிரி பண்ணார். ஆனா கிருஷ்ணன் என்ன பண்ணான், தன்னால கையால் ஆகாத தன்மையை சொல்லி கால விழுந்தான், ஆகிஞ்சன்யம், வேறு யார்ட்டையும் போக முடியாத சொல்லி அழுதான், அனன்யகதித்துவம். சரி டாக்டர் போனா போது போ அப்படின்னு மருந்து கொடுத்தார். டாக்டர் கருணையோடு செய்யறாரு பத்தியா, அந்த கருணை இருக்க அதுதான் உபாயம், இவன் கால விழுந்தான அதுதான் பிரபத்தி மாதிரி அப்படின்னு இந்த ரெண்டு கம்பாரிசன், பக்தி யோகத்துக்கும் பிரபத்தி யோகத்துக்கும். சரி இதே மாதிரி எல்லா பேஷண்ட்டும் கால விழுந்தா டாக்டர் என்ன பண்ணுவான், அவனுக்கு வேண்டாமானா, அதான் டிஃபரன்ஸ் இந்த டாக்டருக்கும் பெருமாளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஏன்னா டாக்டருக்கு வாழ்க்கைக்கு பணம் வேணும், அவன்கிட்ட இல்ல அதனால்தான் பேஷண்ட்னு வாங்குறான். இந்த பெருமாளுக்கு இல்லாத வஸ்துவே கிடையாது, அவன் உங்கள்கிட்டேந்துதான் வாங்கி பண்ணணும்னு கிடையாது. அதனால எத்தனை பேர் பிரபத்தி செஞ்சாலும் அத்தனை பேருக்கும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன். அதனால இந்த எக்ஸாம்பிள் ஓரளவுக்கு தான் நம்ம கமிக்க முடியும், அதுக்கப்புறம் டாக்டர் மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா பகவான் எல்லாத்தையும் உடையவன், சர்வஸ்வாமி. அதனால இதுல முக்கியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பிறவி என்னும் நோய்க்கு மருந்து, நம்ம சம்சார பந்தம்னு இருக்க அதெல்லாம் தகர்த்தெறியணும்னா அது நாராயணன் மட்டும்தான் வச்சிருக்கான் அதுக்கு மருந்து. அதை பெறுவதற்கு நம்மளால வேற உபாயங்களை செய்யவே முடியாது, நமக்கோ மருந்து வேணும். We need to be cured by this disease. We need to be cured of this disease. அதற்கு வேண்டிய ஃபீஸ் நம்மள்ட கிடையாது. அதனால பெருமாள் காலில் விழுந்து நம்ம கேட்கிறோம் இத. ஹே லோகா ஸ்ருணுத பிரசூதி மரண வியாதே சிகிச்சாமிமாம் யோக்யா சமுதாஹரந்தி முதயோ யாம் யாக்யவல்க்யாதய அந்தர்ஜோதி அமேயமேகமமிருதம் கிருஷ்ணாக்கயம் ஆபீயதாம் தத்பீதம் பரமௌஷதம் விதனுதே நிர்வாணமாத்யந்திகம். குலசேகராழ்வார் முகுந்த மாலையில சொல்றார், ஹே லோகா, இந்த லோகத்தில் உள்ள எல்லா ஜனங்களே, பிரசூதி மரண வியாதே, இந்த பிறப்பு இறப்பு இருக்கக்கூடியதான இந்த நோய் இருக்க, இமாம் சிகிச்சா ஸ்ருணுத, இந்த சிகிச்சை இருக்க இருக்க வேண்டியதான கியூர், அந்த மெடிசன் நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி, அந்த மெடிசன் என்ன, அதான் அந்த கிருஷ்ணன் என்னும் மருந்து, அவன்தான் அமிர்தம், அந்த மருந்தை சாப்பிடுங்கோ, அந்த மருந்தை குடிங்க, குடிச்ச உடனே அந்த எம்பெருமானே போய் அடையதுனால என்ன கிடைக்கும் உனக்கு, பரமௌஷதம் விதனுதே நிர்வாணம் ஆத்தியந்திகம். கடைசியாக அந்த பெருமாளை நினைச்ச உனக்கு என்ன கிடைக்கும், உயர்ந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியது அந்த மருந்து, எம்பெருமான் ஒத்தன்தான் இந்த சம்சார பந்தத்தை விலக்கும் மருந்து அப்படின்னர். சமஸ்கிருதத்துல சொன்னார். அதே பெரியாழ்வார் தமிழ சொல்றார், எருத்துக்கொடியானும் பிரமனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்து அறிவாரும் இல்லை. மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணா மறுபிறவி தவிர திருத்தி உன் கோயில் கடை புகப்பை திருமாலிரிஞ்சோலை என்றாய். பழகா சொல்றார் பெரியாழ்வார், தத்துவங்களை எல்லாம் சொல்லக்கூடிய பரதத்துவ நிர்ணயம் செஞ்சாராச்சே, பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கங்கள் எடுத்தூதி வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழி அறுத்தான் அப்படின்னு சொல்றார. அந்த பெரியாழ்வார் பரதத்துவ நிர்ணயம் பண்ணவர். அவரே சொல்றார், இந்த பிறவி என்னும் நோய்க்கு மருந்து அளிக்கக்கூடிய மருத்துவன் திருநாராயணன் ஒருத்தனே அப்படின்னு காமிக்கிறார். அந்த நாராயணனுடைய திருவடிகளில் போய் பிரபக்தி செய் அப்படிங்கிறார் சுவாமி தேசியன். இந்த இடத்துல எந்த நாராயணன் கேள்வி வருது, எந்த நாராயணன் அடுத்த வரியில சொல்றார், கடிமலரால் பிரியாத கட்சி நகர் ரத்தகிரி. கடின் அப்படின்ற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு, இருந்தாலும் இந்த இடத்துல வாசனை என்பதை காட்டுறது. நறுமணம், நறுமணம் நிரம்பிய தாமரை மலர், அதன் மேல அமர்ந்துள்ள லக்ஷ்மி. கடிமலரால் சொன்னா தாமரை மலர் போன்ற வாசனை கொண்ட லக்ஷ்மி, தாமரை மலர் போன்ற மிருதுவான தன்மையை உடையவள். அவளுடைய கண்கள் தாமரை போல இருக்கு, கைகள் தாமரை போல இருக்கு, முகம் தாமரை போல இருக்கு, பாதங்கள் தாமரை போல இருக்கு, எல்லாம் தாமரை மயமாக இருக்கு. தாமரை போன்ற அழகுடையவள் பிராட்டி அப்படிங்கிறார். இது எங்க சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டனா, பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாய தாட்சி. ஸ்ரீசுக்தம் சொல்றது, பத்மோத்பவாம் பத்மமுகீம் பத்மநாபப்ரியாம் ரமாம் பத்மமாலாதராம் தேவீம் பத்மினீம் பத்மஹந்தினீம். லக்ஷ்மி அஷ்டோத்திர சோஸ்தம் சொல்றது, எல்லா இடத்திலும் இந்த தாமரையே தாயாருக்கு ஒப்பிட்டாள், தாயார் என்பவள் தாமரை போல அவளை மிருதுவான தன்மையை உடையவள் அப்படின்னார். அதனால அந்த தாயார் அந்த தாமரை மலரிலேயே ஈடுபட்டு அதிலேயே இருக்கிறாளாம். சுவாமி தேசிய நூறு இடத்துல கூட சொல்லியிருக்கார், இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே. குரு பரம்பராசாரத்தை சொல்லும் போது இங்க சொல்ற, இன்னமுத திருமகள் என்று அந்த இனிமையான அமுதமாக இருக்கக்கூடியதான திருமகளோடு சேர்த்து எம்பெருமான் உன்னுடைய திருவடிகளை அடைகின்றேன் அப்படின்னர். பிராட்டியோடு கூடிய எம்பெருமானை யார போய் நம்ம சரணாக அடைகிறேன் என்றால், அந்த பிராட்டி லட்சுமியோடு இருக்கக்கூடியதான அந்த நாராயணே போய் சரண் அடைகிறேன் அப்படின்னர். காக்காசுரன் ஏற்கனவே சொன்னார் கதைய, அதுல மகா அபசாரம் செய்தவன் அவன். இருந்தாலும் பிராட்டி சன்னதி இருந்ததுனால அவன் தலை உழைச்சான். ராவணனும் அபராதம் செஞ்சவன் தான், அவனுக்கு பிராட்டி கடாட்சம் இல்லை, அதனால தலையெல்லாம் போச்சு. ஒரு தலையில பத்து தலையும் போச்சு அவனுக்கு. பிராட்டினுடைய சன்னதிங்கிறது அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது. சுவாமி தேசிகன் அதனால்தான் கடிமலராளை முன்னிட்டு பிரபத்தி செய்கிறார் இந்த இடத்துல. இங்க சொல்லச்ச, கடிமலராள் பிரியாத கச்சிநகர் அத்திகிரி அப்படின்னு பெருமாளுக்கு சொல்லச்ச அடைமொழி என்னடானா, இந்த தாயாரை பிரியாமல் இருக்கக்கூடிய பெருமாளே. எங்கேந்து இது வருது அப்படின்னு கேட்டா, பகவன் நாராயணாபிமதானுரூப சுரூப ரூப குணபிபவைஸ்வரிய சீலாதன வரிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷீம் அகில ஜகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரண சரணமகம் பிரபத்தே. ஜகதாச்சாரியன்னு சொல்லக்கூடியதான நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே ஆச்சாரியாக இருக்கக்கூடியதான வள்ளல் எம்பெருமானார், அவர் சரணாதிகத்தில இப்படி சாய்ச்சிருக்கார். தாயாரை முன்னிட்டுதான் பிரபத்தி செய்வது என்பதை காட்டி கொடுத்திருக்கிறார். அதனால சுவாமி தேசிகனும் இந்த இடத்துல சொல்லச்ச கடிமலராள் அப்படின்னு தாயாரை சேர்த்து சொல்றார். ஏன்னா இந்த சேதனைகளுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியவள் இந்த பிராட்டி. நம்முடைய குறைகளெல்லாம் எடுத்து நம்முடைய அபராதங்களை பகவான்கிட்ட சொல்லி நம்மள மன்னிக்க செய்யும்படி வாதாடுறாள். She is arguing for our sake. நம் சரணாகதியை அவனிடம் எடுத்து சொல்றார். இந்த சேதனன் எத்தனையோ தப்பு பண்ணிருக்கு, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு உணர்ந்து நம்மள்கிட்ட வந்து கேட்கறான். அவனை போனா போகுது, மன்னிச்சிடுங்க அப்படின்னு நமக்கோசம் எடுத்து சொல்றாரு. ஆனால்தான் புருஷகார பிரபத்தியை முதல்ல செய்யறா பிராட்டிடம், அதற்கப்புறம் தான் பகவானிடம். அந்த கடிமரால் பிரியாத கச்சிநகர் அத்திகிரி அங்கு இருக்கக்கூடியவர் யார்? இடமுடைய அருளாளர் இணையடிகள் அடைந்தேனே. இடம் உடைய அருளாளர் அப்படின்னு வருது. இடம்னா என்ன அர்த்தம்? இடம்னா தங்கக்கூடிய ஸ்தலம் அர்த்தம். முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சி அப்படின்னு சொன்னார். அந்த முக்கியமாக இருக்கக்கூடியதான மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மாநகரங்கள்ல முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த கச்சி மாநகரத்துல பகவான் நம்ம போல இருக்கக்கூடிய சேதனர்கள்லாம் வந்து சேருவார்கள்ங்கிறதுக்கோசரமே நின்றுட்டு இருக்கான். பகவானுடைய நித்திய வாசஸ்தலம்ங்கிறது சிவைகுண்டம். பரமபதம் என்று சொல்லக்கூடிய நித்திய விபூதி அதை விட்டு இங்க வந்து நின்னான் அப்படின்னு போன பாசுரத்துல சொன்னோம். அத்திகிரி அருளாளருக்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே என்று அத்திகிரியில் நின்ற பேரொருளாளன் சொன்னோம். அந்த பேரொருளாளன் இடம் உடைய அப்படின்னு ரெண்டாவது பாசுரத்துல சொல்றார். இரண்டாவது பாசுரத்துல சொல்லச்ச அங்க மோட்சத்தில் இருக்கக்கூடியதான வைகுண்டத்தை விட்டு இங்க இருக்கக்கூடியதான திருக்கட்சி முத்தி தரும் நகரில் முக்கியமாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அஸ்திகிரி என்ற மலையில அங்க வந்து நிற்கக்கூடிய பேர் ருளாளன் அப்படிங்கிறார். இடம் சொல்றதுக்கு இன்னொரு அர்த்தத்தை நம்ம சொல்லலாம். வி கேன் இன்ஃபர் அனதர் மீனிங். பெருமாள் என்ன சொல்றார்? சரணாகதி செஞ்சவனுக்கு இடமில்லை என்று சொல்லாதவன். பெருமாள்கிட்ட போய் சரணாகதி பண்ணச்ச பிளீஸ் இன்க்ளூட் மீ இன் மோக்ஷம், பிளீஸ் கிவ் மி எ சீட் இன் மோக்ஷம். பெருமாள்கிட்ட போய் சீட்டு கேட்கிறோம், எனக்கு மோட்சத்துல இடத்த கொடுன்னு. அவனுக்கு தரான், அவனுக்கு ரெஃப்யூஸ் பண்ண மாட்டான். சரணாகதி பண்ற சேதனை வந்து கொஞ்சம் பயம், பகவான் எங்க அவனுக்கு மோட்சத்தை தராம மறுத்து விடுவானோ, ரெஃப்யூஸ் பண்ணிடுவானோ. இஸ் கேட் வெதர் தி பகவான் மே ரெஃப்யூஸ் தி மோக்ஷம் ஃபார் சம் ரீசன். இங்கயாவது ஹவுஸ்ஃபுல் மோட்சத்துல போர்ட மாட்டி இதனால கிடையாதுன்னு சொல்லணும். இல்ல நீ சரணாகதி பண்ணது சரிதான், நான் ஒத்துக்கிறேன், ஆனா தெர் இஸ் எ வெயிட்டிங் பீரியட், யூ ஹேட் வெயிட் ஃபார் அபவுட் 10 ஜென்மா 20 ஜென்மா வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் கொடுக்கறேன்னு அது மாதிரி ஏதாவது சொல்லுவானான்னு பார்த்தா அதுவும் வேணாம், கவலைப்படாது, உனக்கு மோட்சத்துல நிச்சயம் இடம் உண்டு அப்படிங்கறத காண்பிக்கிறார். அதனால இடமுடையன்னு சொல்லச்ச உனக்கு இடம், உனக்கு இடத்தை வச்சிருக்காரு அந்த இடத்துல. தெர் இஸ் எ பிளேஸ் ரிசர்வ்டு ஃபார் யூ. இடமுடைய அருளாளன்னு சொல்லச்ச மோட்ச சாம்ராஜ்யத்துல நமக்கு இடத்தை வச்சிருக்கான் அந்த பகவான் அப்படின்னு சொல்றோம். அந்த மோட்சத்தில் வச்சிருக்கான அந்த பகவான் அந்த பரமபதத்தில் இருக்கக்கூடியவனும் இந்த கச்சி நகரில் இருக்கக்கூடியவனும் ஒன்னுதான். அந்த பரமபதத்தில் இருக்கக்கூடியவனும் அருளாளன் தான், அவனும் கருணாமூர்த்தி தான், அவனும் வாரி வழங்கும் வள்ளல், அவனும் அங்கே பிராட்டி சகிதமாக இருக்கிறான். பரமபதன் பயப்படாதப்பா, அவன் இங்கு உள்ள வரதனை போலவதான், அவனைப் போல அவனும் நல்லவன் தான், அவனைப் போல அவனும் வாரி வழங்கக்கூடியவன் தான். என மோட்சத்துக்கு போகணும்னு போய் பெருமாளை கேட்கச்ச சில பேருக்கு பயம் வந்துருது. இந்த மோட்சத்தையே வாண்டானு சொல்லியதானே அங்க எப்படி இருக்குமோன்னு. மோட்சத்தையே வாண்டானு சொன்னவாள் இருக்கா? ஆஞ்சநேயர் இருக்கார். அவர் கேட்டார், இந்த மோட்சத்துல இருக்க யார் அப்படின்னு கேட்டார். ராமன் இருக்கானா அங்க அப்படின்னார். இல்ல அங்க ராமன் இல்ல, நாராயணன் தான் இருக்கான், ஸ்ரீமன் நாராயணன் தான் இருக்கானார் அப்படின்னா பாவோ நான் கச்சதி அப்படின்னார். எனக்கு அது வாண்டாம்பா, நான் இங்கேயே இருக்கேன்னார். அது மாதிரி எங்க மோட்சத்தை வாணான்னு மறுத்துடுவானு பெருமாளுக்கும் பயம், இவாளுக்கும் மோட்சத்தை கொடுக்காம போயிடுவாளன் பயம். அதனால என்ன சொல்ற, அந்த மோட்சத்தை தரக்கூடியதானவன் அருளாளன், நீ அங்க போனா அங்க எப்படி இருக்குன்னு பயப்படாத, அங்க இருக்கக்கூடிய பெருமாளும் இந்த அருளாளனை போலதான், இந்த பெருளாளனை போலதான் அவனும் கருணை உடையவன். இந்த கம்பாரிசனை பார்க்கணும். மோட்சத்தில் இருக்கக்கூடியவன இந்த அருளாளனை வச்சு கம்பேர் பண்ற. ஏன்னா யாரோ ஒருத்தர பார்த்துட்டு இவர் பாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இருந்தார்ல ஐன்ஸ்டீன், அவர் இவர் மாதிரிதான் இன்டெலிஜென்ட் அப்படின்னா இவருக்கு எவ்வளவு மகிமை இருக்கணும். அத மாதிரி இந்த இடத்துல இந்த அருளாளன் இருக்கானே, அந்த மோட்சத்துக்கு போனா பயப்படாதவா, அங்க இருக்கக்கூடிய பெருமாளும் நம்முடைய அருளாளன் போல, நம்முடைய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பேரொருளாளன் வரதராஜன் இருக்காரு, அவரை போல அவனும் நல்லவன், அவரை போல அவனும் கருணாமூர்த்தி அப்படிங்கிறார். மோட்சம் போனா ஏன் பயப்படுறான்னு கேட்டா, மோட்சம் போனா சில பேருக்கு பயம், அங்க எப்படி இருக்கும், ஏன்னா இங்க இருக்கிற இடம் வந்து, ஏன்னா தேசிய ரகசியத்திர சாரத்தில் சாதிக்கிறார் ரொம்ப அழகாக. முதல்ல வேண்டியது என்னதான், ஆசை வேணும் மோட்சத்துல. மோட்சத்துல ஆசை இருந்தாதான் பண்ண முடியும். அதேதான் எம்பெருமானாரும் சொல்றார். பட மோட்சத்து ஆசையுடையோருக்கெல்லாம் ஆரியர்கள் கூடும் என்று பேசி வரம் பருத்தார் பெண் அப்படின்னு மணவாள மாமணிகள் சாதிக்கச்ச சொல்றார். என இவர் எம்பெருமானார் யார் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவளுக்கெல்லாம் மோட்சத்துக்கு உபாயம் சொல்றேன். அத போல ஆசைங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது மோட்சத்துக்கு ஆசை வேணுங்கிறதே சில பேருக்கு பயம் வந்துருது. அங்க அது எப்படி இருக்குவோன்னு பயம். இங்கே ஏற்கனவே சௌரியமாக இருக்கு, நான் இங்கே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லாம. ஏன்னா இதை வந்து புது ஆத்துக்கு போனோம்னா பொண்களை கேட்டா தெரியும் அவளுக்கு தான் இந்த பயம் எல்லாம், அவளுக்கு புரியும் இதெல்லாம். பிறந்த அதை விட்டு அங்க போனோடனே சொல்றாம்மா புக்கான்னு பயப்படாதமா, அங்க மாமனார் மாமியார் நாத்தனார் மச்சினர் எல்லாம் இருப்பா, ஆனா அவள்லாம் நம்மாத்த போலதான், நம்ம ஆத்துல அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காளோ அதை மாதிரி நல்லவா அவள்லாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறா. அது போல நமக்கு இந்த பூலோகங்கிறது பிறந்த வீடு, பகவானோட சரணாகதி பண்ணி புக்ககான்னு சொல்றது பரமபதம். அங்க போகாதச்ச பயப்படாத, அங்க இருக்கக்கூடிய லட்சுமியும் இங்க இருக்கக்கூடிய பேருளாளன் பிராட்டி மாதிரிதான், அங்க இருக்கக்கூடிய நாராயணனும் இங்க இருக்கக்கூடிய வரதராஜன் போலதான், அந்த பரமபதநாதன் நம்முடைய பேருருளாளன் போலத்தான் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். இடமுடைய அருளாளர் இன்னொரு அர்த்தத்தையும் சொல்லலாம். இடமுடைய அருளாளர்னா இடம்ன இடது பக்கம், பிராட்டியை இடது பக்கத்தில் கொண்டுள்ள பகவான், கடிமலராளை இடப்பக்கத்தில் கொண்டுள்ள எம்பெருமான் பேரொருளாளன். இது இந்த க்ஷேத்திரத்துக்கே உள்ள தனி சிறப்பு. அதனால இடமுடைய அருளாளன பிராட்டியை இடது பக்கத்தில் வச்சிருக்கான். இணையடிகள் அடைந்தேனே, இணையடிகள் அடைந்தேனே அப்படின்னா இது துவயத்தை சொல்றது. ஸ்ரீமன்னாராயண சரணௌ சரணம் பிரபத்தே, சரணௌ சரணோ சரணம் பிரபத்தி அப்படிங்கறத இது காமிக்கிறது. திருவுடன் என்றும் பிரியாத அந்த நாராயணன் இருக்கானே, அவனுடைய ரெண்டு திருவடிகளையும் அடைந்தேன் அப்படிங்கறது துவயம். கடிமலராளை இடப்பக்கத்தில் கொண்டுள்ள அந்த பேரொருளாளன் ரெண்டு திருவடிகளையும் நான் அடைந்தேன் அப்படிங்கறது அடைக்கலப்பத்து. இதுதான் துவயத்துக்கும் அடைக்கலப்பத்துக்கும் உள்ளதான கம்பாரிசன். அதனால இது துவயத்தினுடைய பூர்வகண்டம். துவயத்துல ரெண்டு வரி இருக்கு. முதல் வரி சொல்லக்கூடிய உபாயத்தை சொல்லக்கூடிய பாசுரம் அப்படின்பா. இணையடிகள் அடைந்தேனே, இணை அப்படின்னு சொல்லச்ச இந்த இணைன்ற பதத்துக்கு பலவிதமான பொருள் இருக்கு, பலவிதமான அர்த்தங்கள். முதல் அர்த்தம் என்னன்னா இணைனா ரெண்டு, டூ டபுள் அப்படின்பா. பகவானுடைய இரண்டு திருவடிகளையும், பகவானுடைய திருவடிகளை பற்றச்ச ஒன்னுத்தை விட்டு ஒன்னுத்த மட்டும் சொல்லுவதா, கிடையவே கிடையாது. ரெண்டு திருவடிகளையும் சொல்றதுதான் பொருத்தம். காளிங்க நர்த்தனம் பண்ணச்சவனா சொல்லலாம் பெருமாளுடைய ஒரு காலை தூக்கின்னு ஒரு கால் ரொம்ப அழகா இருக்குன்னு ஒரு பாதத்தை சொல்லலாம். இல்ல அலமாமரத்தின் இலைமையில் ஒரு பாலகனாய் அப்படின்னு படுத்துருக்கச்ச தன்னுடைய திருவடி எடுத்து தன்னுடைய வாயில வச்சு கடிச்சு பகைச்ச குழந்தை கடிக்கிற மாதிரி அப்ப ஒரு திருவடியை சொல்லலாம். ஆனா இந்த சரணாகதின்னு சொல்லும் போது ரெண்டு திருவடிகளையும் சொல்லலாம். ஆனால்தான் துவயத்துல சொல்லச்ச கூட சரணவு அப்படின்னு த்விவஜனம் சொல்லப்பட்டது. இன்னொரு விதமா யோசிக்கச்சும் ரெண்டு காலில் நின்னா ஸ்டெபிலிட்டி பேலன்ஸ் கீழே விழாம இருக்கக்கூடியது. பகவானிடம் உள்ள ஸ்திரத்தை காண்பிக்கிறதுக்கு ரெண்டு காலையும் சொல்லியிருக்கலாம். இன்னொரு மீனிங் பார்க்கச்ச இணை அப்படின்னா சேர்த்து இணைத்து கனெக்ட் ஆர் ஜாயின் அப்படின்னு அர்த்தம். பகவானிடம் நம்மை சேர்ப்பிக்கக்கூடியது எது, அவனுடைய திருவடிகள். பகவானுக்கு உடம்புல பல அபயங்கள் இருக்கு. அப்படி இருந்தாலும் நாம பற்றுவதற்கு சுலபமாக நினைப்பதற்கு ஈஸியாக நினைப்பதற்கு திவ்யமாக இருப்பது பகவானுடைய திருவடிகள் தான். அதனால எத்தனையோ இடத்துல ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பகவானுடைய திருவடிகளை போற்றி அப்படி எழுதியிருக்கார். எம்பெருமானிடம் நம்மை சேர்ப்பிப்பதற்கு ஒரு பிடிப்பாய் உள்ளது. தேசிகன் வந்து சொல்லச்ச திவ்யாத்மஸ்வரூபம் சுபமே ஆகிலும் ஆலம்பிக்க அரிதாகையாலே சுபாசிரயமாய் நின்ற திவ்ய மங்கள விக்கிரகத்தில் சேஷபோதனை சேஷி சேர்த்துக் கொள்ளும் துறையை காட்டுகிறது சரணசப்தம் அப்படிங்கிறார். சேஷபூதனை சேஷி சேர்த்துக் கொள்ளும் துறையை காட்டுகிறது. இது சாரசாரத்தில் சொல்றார். பகவானுடைய ரெண்டு திருவடிகள் இருக்க அதுதான் நம்மை அவனிடம் சேர்ப்பிக்கிறது. பகவானிடம் நம்மை இணைக்கக்கூடியது என்னன்னா அந்த திருவடிகள். அதனால்தான் இணை அப்படின்னு சொன்ன இணைக்கக்கூடியது சேர்க்கக்கூடியது கனெக்டிங் ஜாயினிங் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இணைன்னா இசைந்து அப்படின்னு இருக்கு. இசைந்தேனா அக்செப்டிங் ஈல்டிங் அப்படின்ற பொருள். பகவான போய் நாம் சரண் பண்றோம், பண்ணோடனே நம்ம என்ன கேட்கறோம், எனக்கு மோட்சத்தை கொடு, எனக்கு நல்லது செய், நல்ல வழியை காட்டு அப்படின்னு கேட்கறோம். கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார், முக்தி மழை பொழியும் முகில்வண்ணர் வந்தார். சுவாமி தேசிகனே சாதிச்சிருக்கார் இன்னொரு இடத்துல பெருவளான பத்தி. சேதனர்களுக்கு வேண்டிய வரங்களை அளிக்கக்கூடி அவர் வளங்களை அளிக்கக்கூடிய சக்தி உள்ளவன், வளங்களை அளிக்கக்கூடிய பேர் அருளாளன், வள்ளல் அவர்களை உஜ்ஜீவிக்கக்கூடியவன். அது செய்வதற்கு இசைந்த திருவடிகளே, அந்த திருவடிகளை போய் பற்றினதால பகவான் நமக்கு இசைந்து செய்கிறான். கடைசியா சொல்லச்ச இந்த இணைங்கிறதுக்கு சமம்னு சொல்லலாம், ஈக்குவலண்ட், இதற்கு இணையாக அப்படின்ற மாதிரி. அவனுடைய திருவடிகளுக்கு இணை சொல்லணும்னா அந்த திருவடிகள் தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஒத்தாரை மிக்காரை இளையாய மாமாயா சுவாமி நம்மாழ்வார் திருவாயம்பூரில் சாதிக்கிறார். அந்த பகவானுக்கு சமமோ இல்லை உயர்ந்தவனோ ஒருத்தனும் கிடையாது. தனக்கு இணை என்று சொல்லாமல் மற்றொன்றில்லாமல் விளங்கக்கூடியது அந்த பகவானுடைய திருமடி. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இணைனா அதற்கு இணை இல்லாதது ஒன்றுமில்லை என்றும்படி, அதுக்கு இணையானது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்றோம். இது எதிர்மறை ஆப்போசிட் சொல்லக்கூடியது. இப்ப இமையோர்னு சொல்றோம், கண்ணை இமைக்காம இருக்கா பத்தியா, அவளுக்கு தான் இமையோர்னு பெரிய, இமைக்காதவர்கள் இமையோர். அந்த மாதிரி இங்க இணைனா அதற்கு இணை ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய இணையடிகள். ஆனா சில இடத்துலதான் அப்படி இருக்கும், ஆனா வேற எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி மாத்திக்க கூடாது. வானவர் அப்படின்னா வானத்துல இல்லாதவர் நினைச்சுக்கூடாது, தனவான தனம் இல்லாதவன் நினைச்சுக்கூடாது. இந்த கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் இன்டர்பிரிட்டேஷன் அதுக்கு வேணும். அதனால இந்த இடத்துல இணைன்னு சொன்னா அந்த பகவானுடைய திருவடிகளுக்கு இணை ஒன்றுமில்லை, அதற்கு சமம் ஒன்றுமில்லை, அதற்கு ஈக்குவலண்ட் ஒன்றுமில்லை அப்படின்னர். அதனால இந்த இணைன்னு சொல்றதுக்கு பலவிதமான பொருள்கள் இருக்கு. முதல் பொருள் என்னன்னா ரெண்டு, ரெண்டு பாதங்கள். ரெண்டாவது இணைன்னு சொல்லச்ச சேர்க்கக்கூடியது, அதனால கனெக்டிங் ஜாயினிங் அப்படின்னு சொன்னோம். மூணாவது இணைங்கிறது இணைய இசைந்து அர்த்தம், ஈல்டிங் சொன்னோம். நாலாவது இணைங்கிறது அதுக்கு சமம் ஈக்குவலன்ட் அதையும் சொன்னோம். இந்த மாதிரி தேசிகரை ஏறிச்சு ரொம்ப அழகான வேர்டு யூஸ் பண்ணியிருக்கார். அந்த வேர்டுக்கு பலவிதமான மீனிங் பண்ணலாம், ஒவ்வொரு மீனிங்கும் ஒவ்வொரு விதமான அற்புதமான வியாக்கியானத்தை கொடுக்கும். கடைசியில சொல்றார் அடைந்தேனே, இறந்த காலத்துல சொல்றார், பாஸ்ட் டென்ஸ். பகவானை போய் அடையிறார், ஏன் அடைந்தேனேன்னு சொன்னான் கேட்டனா, பகவானுடைய திருவடியில கடை போய் தொட்டார், என்ன பிரபத்தின்னு எடுத்துக்கோனார், உடனே அவருக்கு பேரின்பம் வந்தது அப்படின்னு நினைச்சிருந்தாராம். அந்த க்ஷணத்திலே அதை அடைஞ்சா என்ன சுகம் இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீலிங் அவருக்கு. அதனால தன்னுடைய ஆர்வத்தினால தன்னுடைய ஆற்றாமையினால இப்படி பாஸ்டென்ஸ்ல சொன்னார் அப்படின்னு சொல்றார். ஆக இந்த ரெண்டாவது பாசுரத்துல சுவாமி தேசிகன் என்ன சொல்றாருன்னா, அனன்ய கிரித்துவத்தை காட்டுறார். அந்யன வேறொன்று, அனன்யன வேறு ஒன்றும் இல்லாமல், வேறு எந்த வழியும் இல்லாமல், வித்தவுட் எனி அதர் ஆல்டர்னேட் மீன்ஸ். மீதி தேவர்களோ பிரம்மாவோ சிவனோ என்னுடைய வேண்டுகோளை பூர்த்தி செய்ய முடியாது. தே கெனாட் ஃபுல்ஃபில் மை ரெக்வெஸ்ட். எனக்கு வேண்டியது மோட்சம், அதை தருவ நீ ஒத்தந்தான். அதற்கு வேண்டிய உபாயங்கள்லாம் விட்டு உன்னுடைய திருவடிகளே பிரபத்தி என்ற உபாயத்தால் அடைகிறேன். திருமகளோடு என்றும் சேர்ந்திருக்கக்கூடிய திருமாலே, உன் திருவடிகளே வந்து கரி என்று அடைந்தேன் அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறார். இந்த பாசுரத்தை சுவாமி எழுதி வச்சது நமக்கு தான் எழுதியிருக்கார். நம்ம நித்தியானுசந்தான நம்ம இதை சொல்லும் போது அந்த நினைவு நமக்கு இருக்கணும். இங்கு சொன்ன ஒவ்வொன்றும் சேதனைகள் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய நம்ம சொல்லறதா நினைச்சு இதை அனுபவிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த சடைமுடியன் சதுமுகன் என்ற சுவாமி தேசிகன் அருளை செய்த அடைக்கல பத்தினுடைய இரண்டாவது பாசுரத்தை முடிக்கிறோம். நாளைக்கு தந்திரங்கள் வேறின்றி தமது வழி அழியாது என்ற பாசுரம் மூணாவது. பகவானுக்கு எண்ணற்ற திருக்கல்யாண குணங்கள், அசங்கேய கல்யாண குணகணா அப்படின்னா எம்பெருமானார் கத்தியத்துல, அந்த கணக்கில்லாத திருக்கல்யாண குணங்கள்ல சிலதெல்லாம் ரொம்ப புகழ்ந்து சொல்ற. அடுத்த பாசுரத்துல சௌசீல்யம் வாத்சல்யம் இருக்க, அதை சிறப்பிச்சு காட்டக்கூடிய பாசுரம் அப்படின்னு சொல்லி இந்த லெக்சரை இன்னைக்கு இத்துடன் முடித்துக் கொள்றோம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.